ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 1, திகரணம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த பாடலிலே சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை என்னில் தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ இசப்பாய் ஓரின் இல்லதும் தோன்றாது உள்ளதேல் உதிக்க வேண்டாம் சோர்விலாது இரண்டுமின்றி நிற்பது தோன்றுமென்றே. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். சைவ சித்தாந்தத்துல சக்காரிய வாதம் என்று ஒரு வாதம் உண்டு. சக்காரிய வாதம், சத் என்றுதான் உள்ள பொருள், காரியமே வெளிப்படுது. உள்ளதுதான் தோன்றும், இல்லது தோன்றாது. நல்லா யோசிங்க, உள்ளதுதான் தோன்றும், இல்லது தோன்றவே தோன்றாது. நீ இந்த உலகம் இருக்கு அப்படின்னா அது மாயை என்ற ஒரு முதற்காரணத்திலிருந்து உருவாகியது, சுக்குவமாக உருவாகி இருக்கு. அது உள்ளதுதான் தோன்றும், இல்லாத பொருள் வரவே வராது. முயலுக்கு என்னைக்குமே கொம்பு இருக்காது, குதிரைக்கு என்னைக்குமே கொம்பு வராது. மண்லேருந்து மண் குடம் வரும், மண் பாண்டம் வரும். மண்லேருந்து புடவை வருமா, துணி வருமா? வராது. ஸோ ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னா அது சூக்குமமாக உள்பொருளாக அதனுடைய காரணத்திலே இருக்க வேண்டும். இப்ப மயிலுக்கு வந்து பஞ்ச நிறமுடைய மயில் இருக்கு, பலவித நிறங்கள் இருக்கு, பச்சை நிறம் இல்லாமல் அதனுடைய 5 நிறங்கள் அதனுடைய உடல்ல இருக்குது. அந்த மயிலுடைய முட்டையில பார்த்தா அந்த நிறம் இருக்காது. நல்ல கவனிக்கு, இதுதான் நம்ம சர்க்காரியவாதம் சொல்லுவோம். முட்டையில சூக்குமமாக அந்த நிறங்கள் இருக்கும், சுக்குமமாக இருக்கும். அது சுக்குமமாக இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் அது பொறித்து முட்டை பொறித்து வெளியில வரும்பொழுது அது வந்து தூரமாக வெளிப்படுகிறது. உள்பொருள் தான் வரும், இல்லாத ஒரு பொருள் வராது. ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அது என்றைக்குமே இருக்காது. ஒரு பொருள் வருது அப்படின்னா அது சுக்குமமாக இருந்திருக்கிறது என்று அர்த்தம். இதான் உள்பொருள் தோன்றும், இல்பொருள் வாராது. இந்த சர்க்காரியாவது நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இந்த உலகம் தோன்றி நின்று அழியும். இந்த உலகம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே காரியம், காரியத்தினுடைய வெளிப்பாடு. இதற்கு முதற்காரணமாக மாயை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த சர்க்காரியவாதம் நமக்கு தோன்றா துணையாக இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றார், சார்பினில் தோன்றும் எல்லாம் தருபவன் இல்லை என்னில். இப்படி தோன்றக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் இறைவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயினால், அப்படி தோன்றக்கூடிய தோற்றம், நீ சொல்லக்கூடிய இந்த உலகம் தோன்றுகிறது, அப்படி தோன்றக்கூடிய உலகம் உள்பொருளா இல்பொருளா? உள்பொருளா என்னப்பா, மயில் முட்டையில அந்த பஞ்ச நிறங்களும் இருந்ததுனாலதான் மயில் வெளியில வருது, அதான் உள்பொருள் நம்ம சொல்றோம். இப்ப இல்பொருள் அப்படின்னா மயில் முட்டையிலேருந்து ஒரு பசுவோ இல்லைன்னா ஒரு ஆடோ வெளியில வராது. ஏன்னா அந்த அது கிடையாது, மயில் முட்டையில் அது கிடையாது, சுக்குவம் அது கிடையாது, இருக்கிறதுதான் வெளியில வரும். அப்போ நீ தோன்றிய அந்த பொருள் உள்பொருளா இல்பொருளா என்று கேட்கும் பொழுது அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். உள்பொருள் தோன்றவே வேண்டாம், இல்பொருள் தோன்றவே தோன்றாது. அப்ப இப்ப தோன்றியிருக்கிற உலகம் எதுங்கிற கேள்வி வருது. அப்ப இங்க தோன்றியிருக்கிற இந்த உலகம் எது என்ற கேள்வி வருகிறது. அதுக்குதான் பதில் சொல்றார், உள்ளதும் இல்லதும் இன்றி நின்றதொன்று உள்ளதேல் உண்டாம், இல்லதேல் இல்லையாகும், தோற்றமும் இசையாதாகும், உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும், மண்ணில் இல்லதாம் படம் கடாது எழில்திரும் ஏற்றுவானால். உள்ளதும் இல்லதும் இல்லாம ஒரு பொருள் வரும். ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னா அது உள்பொருள், ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அது இல்பொருள். இப்ப இந்த உலகம் இருக்கு, இப்போ கேள்வி வருது, இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிறது. அப்போ ஐயா, இது இந்த உலகத்தை நீங்க உள்பொருள்னு சொல்லுவீங்களா இல்பொருள்னு சொல்லுவீங்களா சொல்றோம். அதனுடைய தொழில் வச்சு பார்க்கும்போது இல்பொருள்னு சொல்லிடுவோம், அது தோன்றி நின்று அழிகிறதுனால. ஆனா இது காரியம்தான், ஆனா இதுக்கு காரணம் எங்க? மாயை. இந்த காரியம் காரணத்தில் இருக்க போய் தான் வருது. இப்போ விதை இருக்கு, சாதாரண ஒரு விதை, அந்த விதையை நம்ம உள்ள மண்ணில் விதைக்கிறோம். அந்த விதை விருட்சமாக வளர்ந்து பல மரங்களை பல கிளைகளை தந்து இலைகளை தந்து பழங்களை தருது. இது அத்தனையும் இந்த இலை, இந்த கொம்பு, இந்த பழம், அந்த காய், அந்த பூ எல்லாம் சூக்ஷமமா அந்த விதையிலே அடங்கியிருக்கின்றது. அதான் கருத்து, அதான் கருத்து, அதான் சர்க்காரியமாகும். இந்த விதையிலே அடங்கியிருக்கிறது, அது வெளிப்படுகின்றது. இந்த விதையில அடங்கியிருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? காரணம்னு சொல்லுவோம். அது மரமா வந்ததை காரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உலகம் மாயைங்கிற ஒரு காரணம், அந்த மாயைங்கிற காரணம் தான் இந்த அண்ட பெருவழியாக விரிஞ்சிருக்கிறது. மாயமாக பல உலகங்களாக இந்த பூமி, வியாழன், ஜூபிட்டர், வீனஸ், மெர்க்யூரினு எல்லாமே பார்க்குறோம் இல்லையா, எல்லா கோள்களும் மாயைங்கிற அந்த ஒரு காரணத்திலே, அந்த முதற் காரணத்திலேருந்து உருவாகி விரிந்திருக்கின்றது. இது ஏன் விரிஞ்சுது, ஏன் யார் பண்ணாங்க, நம்ம பின்னாடி பார்க்குறோம். படிப்படியாக தான் போக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போக முடியும். அதான் அந்த முதற் காரணத்திலேருந்து காரியம் உருவாகும் என்று கூறுகிறார். எப்படி என்றால், எப்படி என்றால், படம் கடாதி மண்ணில் இல்லதாம் படம் கடாதி எளிதரும் ஏற்றுவானால். படம்னா என்னன்னா புடவை, துணி. கடாதின்னா குடங்கள், குடம், மண் குடம். மண்ணில் எது இருக்காது, மண்ணிலேந்து புடவை வருமா துணி வருமா, வராது. மண்ணிலேந்து எது வரும், மண்பாண்டமா. இப்போ ஒரு குயவன் வந்து ஒரு மண்பாண்டத்தை செய்கிறான், அந்த மண்பாண்டத்தை வந்து மண்ணை கொண்டு எடுத்து செய்கிறான். இப்போ இதை செய்யும்போது மண் தான் முதற் காரணம், மாயின்னு சொல்லுவோம். அந்த மண்ணோட காரிய பொருள் தான் குடம். மண் முதற் காரணம், அந்த காரிய பொருள் குடம். அப்போ சொல்லலாம், அது எப்படிங்கயா, மண் மண் குடங்கு தனிதானே, அது மண் எப்படி காரணமாச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, மண் காரணம் இல்லை அப்படின்னா எதுலேருந்துனாலும் குடத்தை பண்ணிட முடியுமா, தண்ணியிலேருந்து குடத்தை உருவாக்க முடியுமா, முடியாது. ஏன்னா அதுக்கான அந்த சூக்ஷமான காரணப்பொருள் உள்ளே இல்லை. தங்கத்திலேருந்து மண் குடத்தை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. மரத்திலேருந்து மண் குடத்தை செய்ய முடியுமா, செய்ய முடியாது. ஏன்னா அந்த சூக்ஷ்ம பொருள் அந்த காரணத்தில் இல்லை. மறுபடியும் அந்த மயில், மயில் முட்டையினுடைய எடுத்துக்காட்டுக்கே போகிறேன். மயில் முட்டையிலேருந்து எப்படி அந்த மயில் வருகிறதோ, பஞ்ச நிறத்தை விட மயில் வருகிறது, அந்த சூக்ஷமாக இருக்குது, அதுலேருந்து வான்குடி வர முடியாது. அந்த சூக்ஷ்மம் ரொம்ப முக்கியம். அதான் இங்கே எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க, மண்ணிலேருந்து புடவை வராது, துணி வராது, ஆனால் பாண்டம் வரும். அதை செய்பவன் குயவன். இந்த குயவன் எப்படி ஒரு மண்ணிலேருந்து மண்பாண்டத்தை உருவாக்குறானோ, அதே போல தான் சுவாமி இந்த உலகத்தை படைக்கின்றார். அடுத்த இன்னும் வரக்கூடிய பாடல்களில் சுவாமி அருள் செய்வார். உங்களுக்கு ஒரு முன்னுரை மட்டும் சொல்லியது, இந்த உலகம் தோன்றுவதற்கு மாயை தான் முதற் காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணம் வந்து இறைவன், அதற்கு துணை காரணமாக இருப்பது அவனுடைய சக்தி. இப்போ மண் எடுத்துக்கிட்டான்னா, மண் முதற் காரணம் குடம். மண் குடத்தை செய்வதற்கு உருவாக்கக்கூடிய அந்த மண், திரிகை, இதெல்லாம் துணை காரணம். குயவன் வந்து நிமித்த காரணம், குயவன் நிமித்த காரணம். அவன் தான் அதை செய்வான், அவன் தான் அந்த மண்ணிலேருந்து அந்த குடத்தை உருவாக்குவான். எதுன்னு துணை கொண்டு, அந்த திரிகை இதெல்லாம் அந்த கருவிகளை கொண்டு உருவாக்குவான். இங்கே சுவாமி என்ன செய்வார், தன்னுடைய சக்தியை கொண்டு இந்த உலகத்தை படைப்பார். அதான் சக்தி பேத வடிவம், சக்தி பேத வடிவம் அப்படின்னு சொல்லி மாயையிலேருந்து எடுப்பார். எப்படி அந்த உருவாக்கப்பட்ட அந்த குடம் மறுபடி அந்த மண்ணையே சார்ந்து அழிந்து விடுகிறதோ, அதே போல மாயையிலேருந்து உருவாகின இந்த காரிய பகுதியாகிய கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த உலகம், கண்ணுக்கு புலப்படாத மறுபடி காரணத்தோடு போய் சேர்ந்துடும். அதனாலதான் நம்ம இந்த நிலை இல்லாத பொருள்னு சொல்லுவோம். இது வந்து உள்பொருள் தான், மாயையும் உள்பொருள் தான். மாயை வந்து நம்ம இல்பொருள் நம்ம என்றைக்குமே சொல்ல மாட்டோம். அது சொல்லும்போது தே ஓரின் இல்லதவும் தோன்றாது உள்ளதில் உதிக்க வேண்டா, சோர்விலாது இரண்டுமின்றி நிற்பது தோன்றுமென்றே. இப்போ நீ பார்க்கறது உள்பொருளும் இல்லை, இயல்பொருளும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் தோன்றி இருக்கும்போது உள்பொருள் மாதிரி இருக்கும், ஆனால் அது அழியும் போது இல்பொருள் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம பார்க்கறது காரிய பகுதி, அதனுடைய காரணத்தில் சூக்ஷ்மமாக மாயிலே ஒடுங்கியிருக்கும். அதைத்தான் காரியம்னு சொல்கிறார். இங்கே சோர்விலாது இரண்டுமின்றி நிற்பதும் தோன்றுமென்றே என்று சொல்கிறாதான் நம்ம என்ன சொல்கிறாரு, காரியம் என்று சொல்லுவார். அடுத்த பாடல்ல, உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று உளதேல் உண்டாம், இல்லதேல் இல்லையாகும் தோற்றம் இசையாதாகும், உள்ள காரணத்தில் உண்டாம் காரியம் உதிக்கும், மண்ணில் இல்லதாம் படம் கிடாது எளிதரும் ஏற்றுவானாம். இது நம்ம இப்ப சிந்தித்தோம். ஒரு பொருள் ஒருவனின்றி உளது இலது ஆகும் எண்ணில், தருபொருள் உண்டேல் இன்றாம் தன்மை இன்று, இன்றேல் உண்டாய் வருதல் என்று, இலது காரியம் முதல் உள்ளதாகும் எண்ணில், கருது காரியம் கண்டாய் தோற்றம் கர்த்தாவால். இப்போ உலா மற்ற சமயத்தவர்கள் சொல்வது போல, இது சமணர்களுடைய வாதம், ஒரு பொருள் வந்து தோன்றுவதற்கு யாருமே வேண்டாம், அதுவா தோன்றி அதுவா அழிந்து கொள்ளும் அப்படின்னு நீ சொன்னே. ஆனால் அப்படி ஒரு பொருள் தோன்றுதுன்னா அது அழியவே கூடாது, அது அழியவே கூடாது. ஏன்னா அழிஞ்சிட்ட மறுபடி தோன்றாது, ஏன்னா இது அறிவற்ற பொருள். அதான் அதோடைய இந்த வாதம் என்ன அப்படின்னா, உண்டேல் இன்றாம் தன்மை, அது அழியவே கூடாது, இல்லைன்னா அது தோன்றவே கூடாது என்று கூறுகிறார். அப்ப இங்க நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, நாங்க அப்ப நீங்க மட்டும் சொல்றீங்களா உங்களுக்கு அழிந்து போகுது நீங்க சொல்ற உலகம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நாங்க சொல்றோம், ஆனா அது வந்து காரிய உலகம், கண்ணுக்கு புலப்படக்கூடிய காரிய உலகம், இது வந்து சூக்ஷமாக காரணத்தில் காரணமாகி மாயிலே சென்று ஒடுங்கிவிடும். அதான் கருது காரியமும் கண்டாய் தோற்றமும் கர்த்தாவா. அந்த மாயை ஒரு சடப்பொருள், அந்த மாயையிலேருந்து உருவாக்கி இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு ஒரு இறைவன் தேவைப்படுகின்றான். மண்ணிலிருந்து குடத்தை உருவாக்குவதற்கு எப்படி ஒரு குயவன் தேவைப்படுகின்றானோ, மண்ணு அசேதனம், குடமும் அசேதனம், ஆனால் குயவன் சேதன பொருள், அதுபோல மாயை அசேதனம், மாயை காரணம், அதனுடைய காரியம் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், கண்ணால் பரக்கூடிய இந்த உலகம், இந்த ரெண்டுமே அசேதனம். இந்த அசேதனத்தை உருவாக்குவதற்கு ஒரு சேதன பொருளாகி இறைவன் தேவைப்படுகின்றான். இதை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து இவங்க உலகத்தெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க, தோந்து போயிட்டாங்க வாதத்தில். இப்போ மீமாம்சகர் வர்றாங்க. நீங்கள் இந்த உலகம் தோன்றி நின்று அழியிறதுலாம் சொன்னீங்க, அதுக்கு எடுத்துக்காட்டா உடல் தோன்றி நின்று அழியுதுன்னு சொன்னீங்க. ஏன் நம்ம அப்படி தான் சொன்னோம், அவயவ பகுப்புடைய உடல் தோன்றி நின்று அழியுதுன்னு சொன்னோம். உடல் தோன்றி நின்று அழியிறத நான் பார்க்குறேன், ஆனால் உலகம் தோன்றி நின்று அழியிறத நான் பார்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்க முடியாது. காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம் உலகில், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், மக்கள்லாம் பிறக்கிறாங்க இறக்குறாங்க பார்க்குறோம். காயம்னா உடல், உலகில் காணோம். நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் தோன்றி நின்று அழிந்து நாம் பார்த்ததில்ல, எங்கள் அப்பா பார்த்ததில்ல, எங்கள் தாத்தா பார்த்ததில்ல, பூட்டனார் பார்த்ததில்ல, அவருக்கு முந்தைய தலைமுறையும் பார்த்ததில்ல. நீ இத்தை உரைத்தவாறு இங்கு என்ன, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, இங்கே வந்துட்டு உலகம் தோன்றி நின்று அழியும் சொல்லிட்டு இருக்கீங்க என்று சொன்னால், நிகழ்த்தும் உண்மை மாயத்த உலகம் பூ நீர் தீவழி வானம் ஆதி ஆயைத்தான் ஒன்றின் ஒன்று தோன்றி நின்று அழிதிலாலே. மீமாம்சருக்கு நம்ம சொல்ற பதில் என்ன அப்படின்னா, அவனுக்கு அதே பதில் தான். அவன் வந்து இந்த உடம்பு தோண்டி நின்றது அழியிறத வச்சு நாம ஏத்துக்க முடியாது, உலகம் தோண்டி நின்று அழியுதுன்றான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். காரணம் மாயை காரணம் உலகம் தோண்டி நின்று அழிய ரொம்ப எதுவும் குழப்பமாக ஒன்று இல்லையா அடியார்களுக்கு, ரொம்ப ரொம்ப வேகான சப்ஜெக்டாக கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிந்து கொண்டால்தான் நம்மால அந்த வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம சென்று அடைய முடியும். இந்த வேண்டுதல் வேண்டாம், நம்ம ஒரு பொருளை வேண்டாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த பற்றரணும், அந்த உலகத்தின் மேல் உள்ள பற்று அறணும் அப்படின்னா, இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டது, இந்த உலகத்துக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன, இந்த உலக நிலையற்ற பொருள் அப்படிங்கிற நம்ம உணர்ந்தாதான் பதியின் மேல் பக்தி வரும். இந்த உலகம் பாசம், பாசப்பொருள். இந்த பாசத்தை நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைத்துக்கிறதுனால தான் எல்லா பாவத்தையும் செய்கிறோம். இல்லையா, நம்ம பிறக்கிறோம், எல்லாருக்கும் இன்னும் 10,000 வருஷம் வாழ போகிறவங்க என்ன இருக்கு. இந்த பேண்டமிக்கால ஊரடங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலர் இப்போ பல வீடியோக்களில் பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள எல்லா பொருளையும் தன் வீட்டில் வாங்கி வச்சுருக்கார், பதுக்கி வச்சுருக்கிறார், டிவியில் பார்க்குறோம். என்ன காரணம், என்ன காரணம், வாழணும்னு ஆசை. இவர் மட்டும் இன்னொரு 10,000 வருஷம் வாழ்ந்துட போகிறார், மற்ற எல்லாம் சாப்பாடு கிடைக்காம இருந்தாலும் இவ்வளோ என்ன, இதுக்கு என்ன காரணம், உலகத்தின் மேல் உள்ள பற்று, வாழணும், நம்ம வாழணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். இப்போ இந்த அடுத்த ஒரு 30 நாளைக்கு தேவையான ஒரு பொருளை ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிறான் ஆசையின் காரணமாக, உயிர் வாழணுங்க ஆசை காரணமாக. அதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். சில இந்த தலைமுறைக்கு மட்டும் சேர்த்து, நான் என் மகன் மட்டும் நல்லா குறைவில்லாமல் வாழணும், அது கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிடுறேன். மகளுக்கு கொஞ்சம் குறைவில்லாமல் வாழணும், சம்பாதிச்சு வச்சிடுறேன். இன்னும் சிலர் இன்னொரு மகளோட 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 10 தலைமுறை கூட சேர்த்து வைப்போம், இன்னும் அங்கே இன்னும் 10 தலைமுறை வாழ போகிற மாதிரி. யாரும் வாழ போகிறதில்லை, எதையும் கையில் கொண்டு போக போகிறதில்லை. ஒட்டுமொத்த உலகமும் சிவருமானுடைய சொத்து, அவரோட ப்ராப்பர்ட்டி, காப்பி ரைட்ஸ் ரிசர்வ்டு அவருக்கு. நாம் அவரோட நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இது நம்ம நிலம்னு ஊர் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெரிய சோலார் சிஸ்டத்தில் பார்த்தோம், ஜூபிட்டருக்குள்ள வியாழன்கிற அந்த கோள்குள்ள பூமி மாதிரி 10 பூமியை செத்துடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல சிவருமான் இந்த உலகத்தை படைத்தவன் நான் எழுதி வச்சிருக்காராம், ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது நான் படைச்சேன்னு சொல்லியிருக்கா, இல்ல உரிமை கொண்டாடுறாரா, இது என்னோட உலகம் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, அவருடைய சொத்து முழுக்க, அவருடைய சொத்து, அவருடைய உரிமையுடைய பொருள். ஆனா நாம் அதை உரிமை கொண்டாடுறோம் பாத்தீங்களா. அதான் சுந்தரர் தில்லை திருப்பதியத்துல மடித்தாடும் அடிமைக்கன் பதியத்தை சொல்லுவார், நரியார்த்தம் கள்ளத்தால் பக்கான பரிசு. நரி என்ன பண்ணுவோம், சிங்கம் புலி மாதிரி பெரிய விலங்குகள்லாம் வேட்டையாடி வச்சிருந்து அது சாப்பிட்டுட்டு போன மீதி அந்த உணவை போய் தான் எடுத்துட்டு என்னவோ அந்த அந்த மானையோ இல்லை காட்டு எருமையோ வேட்டையாடி இதுதான் வேட்டையாடி கொண்ட மாதிரி இதனுடைய பொருளாக நினைச்சு அது உரிவு கொண்டாடும். மற்ற பறவையெல்லாம் சாப்பிட விடாமல் தடுக்கும். இது எனக்குரிய பொருள் என்று. ஆனால் உண்மையில் இது யாருடைய பொருள்? சிவருமானுடைய. அந்த சிங்கமோ புலியோ தான் வேட்டையாடுச்சு அதனுடைய உடைமை. இதை கொஞ்சம் கொஞ்ச காலம் அது கொடுக்குற அந்த சிங்கம் புலியும் போனோன்னு இது போய் உரிமை கொண்டாரு. அதுபோல சிவருமான் படைத்த இந்த உலகத்தில் நம்மளை கொஞ்ச காலம் வாழ வச்சிருக்காரு நம்ம உயிரடையணுங்கிறதுக்காக. வாழ வந்த இந்த இடத்துல நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம தான் சொந்தமாக்குள்ள நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாயின் காரணமாக, மலச்சார்பின் காரணமாக. அதையெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னா இந்த கல்வி நமக்கு அவசியம். இந்த உலகத்தை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், புத்தார் தத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அறிந்துட்டோம் அப்படின்னா நம்ம சூரியன் எங்கே உதிச்சா நமக்கு நான் எங்களிலும் ஞாயிறு எமக்கியலூர் எம்பாவாய் என்ற அந்த மனநிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதுக்காக தான் இத்தனை பாடல்கள், இன்னும் பல பாடல்கள் எடுத்து சொல்கிறாங்க. அடுத்த பாடலில் சொல்கிறார், இப்போ நம்ம என்ன சிந்தித்தோம் அப்படின்னா உடல் அழிவதை பார்த்தோம், ஆனால் உலக அழிவதை பார்க்கல நாங்கள். அப்போ அதுக்கு நம்ம எப்படி மறுப்பு கொடுத்தோம்னா ஒவ்வொரு பூதமும் தோன்றி நின்று அழிவதாலே இந்த உலகம் அழியும் என்று சொன்னோம். அடுத்து ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும் ஒக்க பாரிடம் அழிவது என்றாம் என்றிடில் பயில்வித்தெல்லாம் காரிடமெதனில் காட்டும் அங்குரம் கழியும் மேனில் சீருடைத்து உலகு காலம் சேர்ந்திட பயந்து செல்லும். அருமையான உதாரணம் இந்த பாடல், பாடல் எண் 29. இப்போ மீமாம்சகர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் இந்த உலகத்தில் வந்து ஒரு இடம் ஒரு பகுதி அழியும், ஒரு பகுதி அழியாமல் இருக்கும், ஒட்டுமொத்த உலகமும் என்றைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அவனுடையவா. நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரு பகுதி அழியும், ஒரு பகுதி அழியாமல் இருக்கும், ஒட்டுமொத்த உலகமே நீங்கள் சொல்கிற மாதிரி அழிஞ்சு போயிடாது. இந்த சங்கார காலம்லாம் கிடையவே கிடையாது, வரவே வராது. அதெல்லாம் உங்களோட கற்பனை. அதுக்கு என்ன, அதுக்கு நீங்கள் என்ன பிரமாணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருந்த சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்கிறார், எப்படி இந்த உலகம் தோன்றி நின்று அழியும் என்பதை இந்த உலகத்தோடு தொடர்புடைய இந்த உடலோடு, ஆண் பெண் உடலோடு வைத்து சொன்னோமோ, உடல் எப்படி தோன்றி நின்று அழிகிறதோ அதுபோல் உலகம் தோன்றி நின்று அழியும். அதுபோல் இப்போ நீ சொன்ன கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, கார்காலத்தில் மழை பொழியுது, அப்போ ஒருங்கே பல செடிகள் முளைக்க காண்கின்றோம், புல்லெல்லாம் அப்படியே முளை விட்டுரும். இப்போ கார்காலத்தில் மழை காலம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், நிறைய செடிகள் உருவாகும். மழைகாலம் கார்காலம் முடிஞ்சு வேநீர் காலம் வந்த உடனே எல்லாம் பட்டு போயிடும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, காரிடம் மத பயில்வித்தெல்லாம் காரிடம் மதனில் காட்டும் அங்குரம் கழியும் வேனில் வேனில் காலம் வந்தால் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். இப்போ மழை பெஞ்சா ஈசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசல் உருவாகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில். ஒரே அது ஒரு நாள் தான் உயிர் வாழும். அந்த மழை பெய்த அந்த காலங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான ஈசல் காலையில் தான் உருவாயிருக்கும், நைட்டு இறந்து போயிடும், அந்த நாள் மட்டும்தான் வரும். அப்போ இந்த உலகம் பகுதி பகுதியாக அவையவ பகுப்பாக இருக்கக்கூடிய உலகத்தில் அங்கங்கே ஒரு சில ஒட்டுமொத்தமாக சில உலகங்கள் சில பகுதிகள் தோன்றி அழியது நம்ம கண்ணால் பார்க்குறோம். எப்படி மழை பெய்த காலத்தில் பல பல புற்கள் முளைத்து வெயில் காலம் வந்தவுடனே அழிந்து போவது போல, அதுபோல இந்த உலகமும் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழியும். சீருடைத்து உலக காலம் சேர்ந்துட பெயர்ந்து செல்லவும் குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே இந்த ஒட்டுமொத்த எப்படி வேனில் காலம் வந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட பகுதி அழிந்ததோ, பிரளய காலம் வந்த உடனே ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து விடும் என்று சொல்றார். அப்போ அது காலத்தை பிடித்து கொண்டார்கள். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். காலம் வந்து எல்லாம் நடக்குது இல்லையா, அப்ப காலமே கடவுளாக கண்டனம். நான் சொல்றேன், அந்த அவங்க மீமாம்சகர் என்ன சொல்றாங்க, கடவுளுங்கிறது காலம்தான், அது ஒரு தனி பொருள் அல்ல, காலம்தான் எல்லாத்தையும் கொடுக்கும். நம்மளும் இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லையா, அவனுக்கு நேரம் ஐயா, அவனுக்கு நேரம் நல்ல நேரமாக இருக்குது, நினச்சதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குது. நம்ம நேரம் மோசமாக இருக்குது, நம்ம தொட்டது எல்லாமே தவறாக போயிடுது, தோல்வி அடைகிறது சொல்கிறோம். காலத்தை சொல்கிறோம், காலம் ஒரு தத்துவம் கூட, காலம் நியதி கலை வித்தை, காலம் ஒரு தத்துவம். காலமே கடவுளா கண்டனம் தொழிலுக்கு எண்ணில் காலமோ அறிவின்றாகும் ஆயினும் காரியங்கள் காலமே தரவே கண்டும் காரணன் விதியினுக்கு காலமும் கடவுள் எவலால் துணைக்காரணம் கான். கொஞ்சம் ஒத்து வந்திருக்காங்கப்பா. இப்போ நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலம்தான் கடவுள் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் காலம் வந்து ஒரு அறிவுடைய பொருளா, அறிவுடைய பொருளா, உயிருடைய பொருளா, சேதன பொருளானா, இல்லை அது ஒரு அசேதன பொருள். காலம் வந்து ஒரு தத்துவம், கால தத்துவம். இந்த காலத்தில இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்று இறைவன் விதித்த விதியின்படி நடக்கும். அப்படி சொல்லும்போது காரியங்கள் காலம் தரவே காண்டும். ஆமா, நீங்க அப்ப பதில் என்ன மீமாசர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த ஒரு கரக என்ன 40 வயசானா டயபெட்டிஸ் வந்துருது, அந்த காலம் வந்த உடனே இந்த நோய் வருது, 60 வயதானா என்னால் நடக்க முடியல, எலும்புகள்லாம் ரொம்ப வலுவிழந்து விட்டது. அப்போ அந்த கால அந்தந்த காலத்தை ஒட்டி தானே இந்த எல்லா காரியமும் நடக்குது. அதனால தானே காலத்து கடவுள்னு சொல்கிறேன்னு சொன்ன உடனே அல்லது சிவாச்சார சுவாமிகள் சொல்கிறார், காரணன் விதியினுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம் காண். அது ஒரு காரணம்தான், ஆனால் அது நிமித்த காரணம் ஆகாது, துணை காரணம். அப்புறம் பார்த்தோம்ல, மண்ணு குடம், மண்ணு குடம் செய்கிற கருவிகள் குயவன், முதற்காரணம் துணை காரணம் நிமித்த காரணம். குயவன் தான் நிமித்த காரணம், குடத்தை செய்கிறவன், அந்த குடத்தை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மண் முதற்காரணம், குடத்தை செய்ய உதவக்கூடிய கருவிகள் துணை காரணம். அதுபோல இந்த உலகத்தை படைப்பதற்கு உலகத்தை இறைவன் படைக்கிறான், மாயை முதற்காரணம். இந்த காலத்தில் அது தோன்றி நின்று அழிய வேண்டும் என்று நியதி செய்வது நிறுத்துவதற்கு காலம் ஒரு துணை காரணம் என்று சொல்கிறார். காலம் வந்து நான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அது துணை காரணம். அது ஒரு அசேதன அறிவற்ற பொருள். அந்த தத்துவத்தை செயல்படுத்துவதற்கு அது ஒரு தலைவன் வேணும், ஒரு பேரறிவாளன் வேணும், அசேதன பொருள் வேணும் என்று. காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம் காண் என்று சொல்றார். இப்போ மீமாம்சகர் முடிந்து இப்போ தார்க்கிகள் வர்றாங்க. தார்க்கிகர்கள், நீங்க சொல்ற எல்லாமே சரி, உலகம் தோன்றின்றெல்லாம் சரி, ஆனால் நாங்கள் இவங்க வந்து அணுக்கள் மேல அதிக நம்பிக்கை கொண்டாங்க. அணுக்கள்லாம் சேர்ந்துதான் அகிலமாக திரண்டு அது உருவாகும், அதுக்கப்புறம் அதுவே அழிந்து போய் மறுபடியும் திரண்டு அகிலமாக உருவாகும். அணுக்கள்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் உலகம். இதை ஒருத்தர் செய்ய தேவை ஒருத்தன் தேவையில்லை செய்வதற்குறான். அழிந்த பின் அணுக்கள் தாமே அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் கண்மத்து எண்ணில் கண்மமும் அணுவும் கூட மொழிந்திடும் சடமே ஆகி முடிதலால் முடியா செய்தி ஒளிந்திடும் அனுரூபங்கள் உலகெல்லாம் ஒடுங்கும் என்றே. அணுக்கள்லாம் சேர்ந்து வந்து அகிலத்தை உருவாக்குது அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்து கேட்பது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அணுக்கள் எல்லாமே வந்து சடப்பொருட்கள். எப்படி அது உருவாகும், இப்படி உருவாகணும், இப்படி தோன்றணும், இந்த இடத்துல நிற்கணும், இன்னைக்கு அழியணும்னு அதை எப்படி நியதி செய்ய முடியும், அந்த அறிவு அதுக்கு கிடையாது. அது சடப்பொருள்னாலே முடிஞ்சு போச்சு, அங்கேயே அந்த வாதம் தோல்வி அடைஞ்சிடும். அதை ஒருத்தர் செய்வோன்னு ஒருத்தன் வேணும். மொழிந்திடும் சடமே ஆகி முடிதலால், முடியா செய்தினா அந்த தொழிற்படாது, தோற்றம் அழிவு என்ற தொழிற்படாது. அணுரூபங்கள் எல்லாம் ஒடுங்கும், உலகம் ஒடுங்கும் போது அணுக்களும் ஒடுங்கி விடும், எதுவுமே இருக்காது. அப்புறம் எப்படி மறுபடியும் அந்த அணுக்கள் வந்து உருவாகும் என்று கூறுகிறார் என்று மறுக்கின்றார்கள். அதற்கு பதில் சொல்றார், காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகு இன்று எண்ணில் காரணம் மாயையாக காரியம் என்னலாகும். காரணம் மாயை என்னை காண்பது இங்கு அணுவே எண்ணில் காரணம் மாயையே கான் காரியம் அணுவில் கண்டாய். இவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக சித்திக்கிறவங்க தான். ஏன்னா அணுவால் உருவாகுது, அணுவெல்லாம் திரண்டு உருவாகுது. அந்த அணுவெல்லாம் எங்கேருந்து திரண்டு உருவாகுது, அது எங்கேருந்து உருவாகுது, மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து வருகிறது. அந்த அணுக்கள் உருவாகிறது காரணம் மாயை. இந்த சங்கார காலம் வந்து அது ஒடுங்கி போகும்போது அந்த அணுக்களும் சேர்ந்து மாயையிலே ஒடுங்கி விடும். அப்போ இதுக்கு காரணம் மாயை, காரியம் அணு. இப்போ நீ சொல்கிற அணு மற்ற எல்லாமே காரிய பொருட்கள், காரண பொருட்கள் இல்லை. இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கான காரணம் அணு கிடையாது, மாயை தான் காரணம் என்று கூறுகிறார். காரியம் என்பது என்னை காரண அணுவை எண்ணில் காரியம் அவயவத்தால் கண்டனம் கடாதி போல காரிய உருவமெல்லாம் அழிதிரும் காரணத்தால் காரிய உறுப்பில் மாயை என கருதிடாயே. அது எப்படி நீங்க அணுக்களை காரியம் என்று நீங்க வந்து காரியம்னு சொல்லுவீங்க, நான் அணுக்கு அணுவாதான் உலகமே உருவாதுன்னு சொல்றேன், நீங்க எப்படி காரியம் சொல்றீங்கன்னு சொன்னா, அதற்கு அருள் சிவாச்சார சுவாமிகள் கொடுக்கக்கூடிய பதில், காரியம் அவயவத்தால், அவயவம்னா பகுதி பகுதி, பார்ட் பார்ட், ஒருவன் ஒருத்தி உலகம்னு தனித்தனி பிரிவுகளாக உருவாக்கப்பட்ட உலகம். இந்த உடலுங்கிறதும் கை கால் மெய் மூக்கு செவி என்று பல பல அவயவ பகுதிகளால் உருவாக்கப்பட்டது. அதுபோல அணுக்களும் அவயவ பகுதிகளால் உருவானது. எதெல்லாம் அவயவ பகுப்புடையதோ அது எல்லாமே காரிய பொருள் தான், அது வந்து காரணப்பொருளாக இருக்க முடியாது. மாயைங்கிறது சூக்ஷமான ஒரு பொருள், அது அவயவ பகுப்புடையதல்ல, மாயையிலேந்து உருவாகுதுதான் காரியம் என்று கூறுகிறார். காரிய உறுப்பில் மாயை தரும் என கருதிடாயே. இது எல்லாமே இந்த காரிய உருவெல்லாம் அழிந்த பிறகு அந்த காரியத்தை மீண்டும் மாயைதான் கொடுக்கும் என்று கருத வேண்டும் என்று அருளி செய்கிறார். தோற்றமும் நிலையும் ஈரும் மாயின் தொழிலது என்றே சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல் ஈண்டு நிற்கும் இல்லதேல் ஏவதென்றாம். மாற்றம் நீ மறந்தாய், இத்தால் மாயையை மதித்திடாயே. மாயை என்பதற்கு வந்து சிவஞான சுவாமிகள் இதுக்கு அருமையான விளக்கத்தை கொடுக்குறாங்க. மாயையே பிரகிருதி என்றறிக என்னும் வேதமொழியும் வித்து சாகாதி முதலியவற்றின் வைத்து உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் வழங்குகின்ற உலகமொழியும் சான்றாக இருக்கின்றது. எனவே அணு காரணவாதத்தை விட்டு மாயையே காரணம் என்பதை அறிவாயாக அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இது எப்படி நீங்க உருவாகும், அணுக்கள்லாம் அழிந்து போச்சு போன பிறகு எப்படி உருவாகும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு விதையிலேருந்து மரம் உருவாகுது, விருட்சம் உருவாகுது, பழம் காய் பூ இலைகள் எல்லாம் உருவாகுது. அந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மக்கி போய் மீண்டும் அந்த மரத்தோடு கலந்து மீண்டும் அது அந்த மரத்தோடு சேர்ந்து இலைகளாக வரலாம். அப்படி வராட்டாலும் புது விதையை நம்ம வைத்தாலும் அதுலேருந்து மரங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ இதனுடைய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, இந்த காரியம் அனைத்தும் காரணம் காரணத்தில் இருக்கின்றது. அந்த காரணம் என்னன்னா மாயை, அதை நீ மறந்திடாது, மதிக்க வேண்டும். அடுத்த பாடல்ல மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போ, வஞ்சம் அப்படின்னா பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் மருவி வஞ்சம்னு வந்துருக்குது, அது பிரபஞ்சம்னு பொருள் கொள்ளணும். மாயையில் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும், நீ அது இங்கு இல்லை என்னில் நிகழ்ந்திடும் முயலின் கோடு, போய் புகும் இலைகளெல்லாம் மரங்களின் புக்கு போதினாயிடும், அதுவும் என்னில் காரணம் கிடக்கவாமே. நீங்க சொல்ற மாதிரி உலகம் தன்னைத்தானே படைச்சிக்கும், தன்னைத்தானே எல்லாம் பண்ணிக்கும், ஒரு ஒரு முறையெல்லாம் இருக்கும்னா முயலுக்கு கொம்பு இருக்கணும், குதிரைக்கு கொம்பு இருக்கணும், நெருப்பு வந்து குளிரணும், இந்த மாதிரி சொல்றார். நடக்காது இல்லாத பொருளாக நடக்கணும், அப்போதான் நீ சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியும். அப்படி நடக்காது, மா காரணத்திலேருந்து தான் காரியம் வெளிப்படும், அது மாயை தான், அதை நடத்துவதற்கு ஒரு இறைவன் வேண்டும். எனவே இந்த காரியம் நீ கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா காரியமும் சூக்ஷமாக மாயையிலே காரணமாக அடங்கி நிற்கின்றது என்பதை அறிவாயாக என்று கூறுகிறார். கருது காரணம் உண்டாக காரியம் உள்ளதாகி வருதலால் அனாதி வையம், மற்றொரு கடவுளித்தை தருதலால் ஆதியாக சாற்றலாகும். மாயைக்கு ஒருவன் ஆர் என் இங்கு என்னில் உள்ளவாறு உரைப்ப கேள். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம செய்த இந்த நம்ம சிந்தித்த பாடல்களில் உலகம் தோன்றி நின்று அழியும் என்று நிறுவப்பட்டது. அந்த தோன்றி நின்று அழிவதற்கு முதற்காரணம் வந்து மாயை, இந்த உலகம் ஒரு காரிய பொருள், அதனுடைய காரணப்பொருள் மாயை என்று நிறுவப்பட்டது. அந்த காரணத்தை உருவாக்குவதற்கு தருவதற்கு ஒரு இறைவன் வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்க போறோம். கருது காரணம் உண்டாக காரியம் உள்ளதாகி வருதலால் அனாதி வையம், இந்த உலகத்தை வந்து ஏன் அனாதி மாயை, அங்க வையம்னா மாயைன்னு பொருள் கொள்ளணும், ஏன் அனாதின்னு சொல்றோம்னா மாயைக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது, அது காரணமாயையாக எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த காரணத்திலேருந்தா காரியம் வருது. உலகம் தோன்றி நின்று அழிந்தாலும் மறுபடியும் அது மீள தோன்றும், அது மறைந்து நின்று ஒடுங்கலாம், மறுதி மீள சூக்குவமாக அந்த காரணத்தில் இருப்பதனால அதை ஒரு அனாதின்னு சொல்வது ஒரு வழக்கம். கடவுளித்தை தருதலால் ஆதியாக சாற்றலாகும், இறைவன் அதை கொடுப்பதனால அதை வந்து ஆதியாக நம்ம சொல்லலாம், தொடக்கம் என்று சொல்லலாம், தோன்றுகிறது என்று சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தானாகவே நடக்கும். மாயைக்கு ஒருவன் ஆர் இங்கு எண்ணில் உள்ளவாறு உரைப்பை கேள். இதெல்லாம் செய்வதற்கு ஒருவன் யார், நீ செய்யணும் ஒரு இறைவன் வேண்டும், நீ எப்படி சொல்றனா நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். தருபவன் ஒருவன் வேண்டும் என்பதை பத்தி இனி வரும் பாடல்களிலே அரவிந்த் சிவாச்சாரிய சுவாமிகள் சிந்திக்க இருக்கின்றார். இத்தோடு நாம இன்றைய அமர்வினை நிறைவு செய்வோம். ஏன்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப அதிகமான சிந்தனை தான், ஏன்னா இன்னும் நுட்பமான ஒரு சிந்தனைகளாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த நம்மனுமே சொன்னது போல சித்தியார் இப்ப நீங்க பெற்றது 20% தான். இப்ப நீங்க அந்த பாடல்களை எடுத்து படிங்க. சைவம் டாட் ஓஆர்ஜியில் அதுக்கு பல உரைகளும் இருக்குது, அதை நீங்கள் படித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சித்தாந்த அறிவு வந்து நீங்களாகவும் பெற முடியாது, நான் சொல்லியும் உங்களுக்கு வராது. இப்போ இந்த வகுப்பின் வாயிலாக நீங்கள் பெறக்கூடிய வந்து அபரஞானம் தான். இந்த உண்மையான மெய்ஞானம் குருவர்களால் திருவர்களால் உங்களுக்கு சுவாமியை தான் உணர்த்துவார். அதனால் இந்த சித்தாந்த கல்வி, இந்த ஞானம் பெறணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை, ரொம்ப ரொம்ப அடிப்படை பக்தி, இறைவாத இன்ப அன்பு, குரு பக்தி, சிவபக்தி, அந்த ஒரு நெறியோடு இருக்கிறது, ஒரு நியமமாக இருப்பது, அந்த ஆர்வம், அந்த ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப இருந்ததே ஆனால் நிச்சயமாக இந்த சித்தாந்த விளக்கத்தை நீங்கள் பெற முடியும். சித்தாந்த விளக்கத்தை நம்ம இந்த பிறவியில் பெற்றுட்டோம்னா இந்த ஒரு பிறவியிலேயே நம்ம முக்தி அடையலாம் என்று சிவஞான சித்தியார் நூலே அறிவிச்சுகிறது. சிவஞான சித்தியாரோட வாக்கு, சித்தியார் ஒழுங்காக படித்து நம்ம சித்தாந்தம் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம கடைசி பிறவி, அதை பின்பற்றி வாழ்ந்தோமே ஆனால் அப்புறம் இன்னொரு பிறவி கிடையாது. அருள் சிவாச்சாரிய சுவாமிகளோட வாக்கு அது, சிவாகமத்தில் சிவபெருமான் சொன்ன வாக்கு அதை தான் சிவஞான சித்தியாரில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அன்பர் பெருமக்கள், அதிக சிரத்தையோடு இந்த நூலினை உங்கள் வீட்டில் பயிற்சி எடுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு இன்றைய வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதாரவந்தம் அணிவோம். பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து ஞானோதயம் வந்து கூடிடுமே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இறைவனைதாம் வெம்மலம் இங்கிவை இது சிவம் கருகுருமாறி உண்மைது என்று காட்டவல்ல குருபரணி என்று வேறறிய எனக்கு வளையத்தில் திருவண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்புரை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வி நீதி வழங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சிசவே சா சிவசிதம்பரம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.